إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب سروا قولهم قبلتهم சகலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் முஃமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் குறித்தாகட்டும் என வேண்டியதன்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜுமாவிலே ஜமாத்து தொழுகை அல்லது கூட்டு தொழுகை என்ற அடிப்படையில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கூட்டு தொழுகை என்பதற்கு அரபியிலே சலாத்துல் ஜமாஆ என்று சொல்லப்படும். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான் தொழுகை. ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிற்கும் தொழுகையை கட்டாயம் தொழுதாக வேண்டும், தொழுகையை விடக்கூடாது. அப்படி அவன் விட்டால் காபிராக ஆகிவிடுகிறான் அல்லது முஷ்ரிக் என்கிற இணைவேப்பாளனாக மாறிவிடுகின்றான். பெண்கள் அவர்களுக்கென்று தொழுகை நோன்பு போன்றவற்றை விடுவதற்கு இஸ்லாம் சில சந்தர்ப்பங்களை வழங்கியிருக்கிறது. ஆனால் நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த தொழுகையை அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மாதாந்த ருது வருகிற அந்த காலகட்டங்களிலே அவர்கள் விட்ட தொழுகைகளை கலா செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஆண்களை பொறுத்த மட்டிற்கும் பருவ வயதை அடைந்தவர்கள் தொழுகைகளை நின்று தொழ முடியவில்லை என்றால் இருந்து என்றாலும் தொழ வேண்டும், இருந்து தொழ முடியவில்லை என்றால் படுத்த நிலையில் என்றாலும், அதற்கு முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு வகையில் தொழுகை ஆக வேண்டும். பிரயாணத்தில் இருந்தால் சுருக்கி தொழ வேண்டும், தண்ணி இல்லை என்றால் முழு செய்வதற்கு தயமம் செய்து என்றாலும் தொழுதாக வேண்டும். ஒருவர் நித்திரையில் இருந்தால் தூங்கி எழுந்ததும் தொழுதாக வேண்டும். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆணுக்கு தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. அந்த அடிப்படையிலே தொழுகைகளை ஒரு ஆண் ஒரு முஸ்லிம் வீட்டிலே தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. தொழுகைகளை பள்ளியிலே வந்து தொழ வேண்டும். அந்த தொழுகைகளை பள்ளிக்கு வந்து ஒவ்வொருவரும் தமக்கு விருப்பம் போல தனித்தனியாக தொழுதுவிட்டு செல்ல முடியாது, ஜமாத்தாக தொழ வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வ அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ ஆத்து ஸகா, ஸகாத்தையும் கொடுத்து வாருங்கள், வர்கஊ மஅர் ராகிஈன், ருகூ செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருகூ செய்யுங்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 43வது வசனம். அந்த ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்கிற அந்த வார்த்தையின் மூலம் கூட்டாக தொழுங்கள், ஜமாத்தாக தொழுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறார். ஜமாத்து தொழுகையை பொறுத்த மட்டும் இரண்டு பேர் ஓரிடத்திலே இரண்டு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த இரண்டு பேரும் ஜமாத்தாக தொழுவது அவசியமாகிவிடுகிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரண்டு சஹாபாக்கள் வருகிறார்கள். ஒரு பிரயாணம் வெளிக்கிளம்பியவர்களாக அந்த பிரயாணத்திலே போக போகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பிரியாவினை பெறுவதற்காக அந்த நபித்தோழர்கள் ரெண்டு பேரும் வந்திருந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேருக்கும் சில உபதேசங்களை சொன்னார்கள். அதிலே ஒன்று, இதா ஹலரத்து ஸலா, தொழுகை வந்துவிட்டால் அல்லது தொழுகையுடைய நேரம் ஆகிவிட்டால் ஃபஅதினா வஅகீமா, உங்களிலே உள்ள ஒருவர் அதான் இகாமத்து சொல்லி உங்களிலே மூத்தவர் தொழுகை நடாத்தட்டும், இமாமத் செய்யட்டும், ரெண்டு பேரும் ஜமாத்தாக தொழுங்கள் என்ற ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம் பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியின் மூலம் நமக்கு தெளிவாகிற விடயம் என்னவென்றால், இரண்டு முஸ்லிம்கள் இருக்கின்றோம் என்றால் அந்த ரெண்டு பேரும் ஜமாத்தாக தொழுதாக வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்று பேர் ஒரு ஊரிலே இருந்து அவர்கள் ஜமாத்தாக தொழாமல் விட்டால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்திவிடும். எனவே மூன்று பேர்கள் இருந்தால் கட்டாயம் ஜமாத்தாக தொழுதாக வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஸலாஸத்தின் ஃபீ கரியத்தின் வலா பத்வின் லா துகாமு ஃபீஹிம் ஸலா இல்லா கத் இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான். ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு நகரத்திலோ மூன்று பேர் இருந்து அவர்களுக்கு மத்தியில் ஜமாத்தாக தொழுகை நடைபெறவில்லை என்றால் அது இஸ்தஹவத அலைஹிம் ஷைத்தான், அவர்களை ஷைத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமாத்தாக தொழுகை நடக்கவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வணக்கங்கள் செய்கிற மனோபக்குவங்கள் என்று விடுபட்டு ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். எனவே சொன்னார்கள், ஃபஅலைக பில் ஜமா, நீங்கள் ஜமாத்தாக தொழ வேண்டும் என்று நான் உங்களை வலியுறுத்துகிறேன். ஜமாத்தோடு சேர்ந்து செயற்படாமல் தனித்து நீங்கள் செயற்படுவதானது அது மிகப்பெரிய ஆபத்து. எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தனித்திருக்கிற ஒரு ஆட்டை எப்படி ஓனாய் வேட்டையாடி விடுமோ அதுபோன்று தனித்திருக்கிறவருக்கு ஆபத்து அப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி அபு தாவூத் என்கிற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. தனிமையிலே தொழுகிற போது பல குறைபாடுகள் அந்த தொழுகையிலே வரும். எத்தனை ரக்காத்து தொழுதோம், அத்தஹியாத் ஓதினோமா, சுஜூதிலே துவா ஓதினோமா இல்லையா போன்ற பல ஊசலாட்டங்களை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவார். எனவே ஜமாத்தாக தொழுங்கள், அதை நான் வலியுறுத்துகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாத்து தொழுகையை பொறுத்த மட்டிற்கும் நோயாளிகள் கூட முடியுமாக இருந்தால் வந்து தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கிற ஹதீஸ்களிலே ஒன்றுதான், இமாம் தொழுகையை சுருக்கி தொழுவிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏனென்றால் பின்னால் சிறுவர்கள், பெண்கள், நோயாளிகள், வயோதிபர்கள் என்று பலரும் இருப்பார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். எனவே நோயாளிகள் கூட ஜமாத்து தொழுகையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டு கண்களும் தெரியாத அருமை சஹாபாக்கள் கூட ஜமாத்து தொழுகைகளில் கலந்து கொண்டார்கள், கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே பார்வைகளத்த ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதற்கு எனக்கு வழிகாட்டி இல்லை, எனவே நான் வீட்டிலே தொழுது கொள்ளலாமா? இரண்டு கண்களும் எனக்கு தெரியாது, தனிமையிலே பள்ளிவாசலுக்கு வர முடியாது, எனவே வீட்டிலே தொழலாமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே அவருக்கு அனுமதி வழங்கி விட்டார்கள். திரும்ப அவரை அழைத்து கேட்டார்கள், ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா, தொழுகைக்குரிய அழைப்பு பாங்கு சத்தம் உனக்கு கேட்கிறதா என்று அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்போது அந்த அருமை சஹாபி, இரண்டு கண்களும் தெரியாத அந்த நபி தோழர், ஆம் அல்லாஹ்வுடைய நபியே, பாங்கு சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார்கள். சொன்னார்கள், அப்படி என்றால் நீ தொழுகைக்கு வந்தே ஆக வேண்டும், தொழுகைக்கு நீ கலந்து கொள்ள வேண்டும், ஜமாத்து தொழுகையில் நீ கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். இந்த செய்தி சனிய முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. கண்டறியாத ஒருவருக்கு கூட ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்வது கட்டாயம் என்று சொன்னால், எம்மை போன்ற ஆரோக்கியமானவர்கள் எப்படி தொழுகைகளுக்கு வராமல் வீடுகளில் இருக்க முடியும்? நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்களுக்கு ஜமாத்து தொழுகைகளுக்கு வராமல் வீடுகளிலே தொழக்கூடியவர்களுடைய விஷயத்திலே மிகவும் கோபப்பட்டார்கள். வீடுகளிலே தொழுகிறவர்களுடைய விஷயத்தில் கோபப்பட்டார்கள். அப்படி என்றால் இன்று சிலர் தொழுகையே இல்லாமல் வீடுகளிலே இருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய விடயமாக எப்படி கோபப்பட்டிருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் தொழாத ஒருவன் முஸ்லிம் கிடையாது, அவனிடத்திலே இஸ்லாம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. ஒன்று வீட்டில் முஷிருக்கு காஃபிர் என்ற அந்தஸ்தை அவன் அடைந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்களுக்கும் முஸ்லிம்களாகிய எங்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்னவென்றால் இந்த தொழுகை தான் என்று சொன்னார்கள். தொழுகிறவர்கள் முஸ்லீம்கள், தொழாதவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையை வீட்டிலே தொழுதவர்களுடைய விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டார்கள். ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிவாசலிலே தொழுகைக்கு ஆட்கள் இல்லாத ஒரு சில குறைபாடு காணப்படுகிறது. சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிலே உள்ள ஒருவரை இமாமாக ஆக்கிவிட்டு இக்காமத்து சொல்லி தொழுகையை நடத்துமாறு சொல்லிவிட்டு சில வாலிபர்களோடு வெளியாகி விறகுகளை எடுத்து எவரெல்லாம் பள்ளிகளுக்கு வராமல் பள்ளிகளிலே நடைபெறுகிற ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் தொழுவார்களோ அவர்களுடைய வீடுகளோடு சேர்த்து அவர்களை நெருப்பி வைக்க வேண்டும் போல, அல்லது வீட்டோடு சேர்த்து கொளுத்தி விட வேண்டும் போல எனக்கு தோன்றுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த விஷயம் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். வீடுகளிலே தொழுவது இஸ்லாம் அனுமதித்த ஒரு செயற்பாடு கிடையாது. ஒரு நோயாளி, கடுமையான நோயாளி என்றால் அதற்கு சில சலுகைகள் இருக்கிறது. ஆனாலும் எந்த காரணம் இல்லாமல் தொழுகைகளை வீடுகளிலே நானும் நீங்களும் தொழுவமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு குற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டோடு கொளுத்து விட வேண்டும் என்று எண்ணிய ஒரு விடயம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லது நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் யஅலமு அஹதுஹும், அவர்களிலே ஒருவர் பள்ளிவாசலுக்கு ஜமாத்து தொழுகைக்கு வராமல் வீடுகளிலே தொழுகிற ஒருவர் அறிந்து கொள்வாராக இருந்தால், எப்படி பள்ளிவாசலுக்கு போனால் ஆட்டினுடைய எலும்புகள் அங்கே கிடைக்கிறது, சதை உள்ள எலும்புகள் கிடைக்கும், அல்லது ஆட்டினுடைய கால் சந்துகள் ஒன்று அல்லது இரண்டு கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியுமாக இருந்தால் அவர்கள் இஷா தொழுகைக்கு கூட வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டார்கள். பள்ளிகளுக்கு வராமல் வீடுகளில் தொழக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு தகவலை கொடுத்தால், பள்ளிக்கு போனால் தொழுகைக்கு சென்றால் இறைச்சி கிடைக்கும் அல்லது எலும்பு கிடைக்கும் என்ற ஒரு தகவல் கொடுத்தால் எப்படி இவர்கள் இஷாவுக்கேனும் வந்து விடுவார்கள் என்று மிக ஏளனமாக இந்த தொழுகைகளை வீடுகளிலே தொழக்கூடியவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலக தேவைகளுக்காக பள்ளிவாசல் இருக்கிற எல்லைகளுக்கெல்லாம் வந்து செல்கிற எத்தனையோ பேர்கள் அதே பாதையில் இருக்கிற பள்ளிக்கு வராமல் போய்விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனை யாரும் பார்க்காவிட்டாலும் படைத்த ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கின்றான். பள்ளிக்கு வருவதற்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொல்கிற எத்தனையோ பேர்கள் பள்ளியை விட பல மைல்களுக்கு அப்பால் சென்று தங்களுடைய உலக காரியங்களை செய்துவிட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த தொழுகை விஷயத்திலே, குறிப்பாக தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுகிற விஷயத்திலே நானும் நீங்களும் மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாஅத்து தொழுகைகளை பொறுத்த மட்டிருக்கும் இந்த தொழுகைகளை ஒரு மனிதன் ஜமாத்தாக, குறிப்பாக இஷா சுபகு போன்ற தொழுகைகளுக்கு ஜமாத்துக்கு ஒருவர் வரவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அவனுடைய நிலை எப்படி என்றால் நயவஞ்சகன் என்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். நயவஞ்சகர்கள் என்பது ஒரு சாதாரணமான விடயம் கிடையாது சகோதரர்களே. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃலி மினன் நார். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய ஆக அடித்தட்டத்திலே, ஆக அடியிலே வைத்து தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த பட்டியலிலே வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே உபை இப்னு கஅப் என்கிற நபி தோழர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹு தொழுகையை மக்களுக்கு தொழுவித்தார்கள். தொழுவித்து விட்டு மக்களை நோக்கி கேட்டார்கள், இன்னார் வந்திருக்கிறாரா, இன்னார் வந்திருக்கிறாரா, இன்னார் வந்திருக்கிறாரா என்று ஒரு மூன்று பேர்களை சொல்லி அவருடைய பெயரை குறிப்பிட்டு அருமை சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள். சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் வரவில்லை, இவர் வரவில்லை என்று அந்த மூன்று பேர்களையும் வரவில்லை என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். சுபஹு தொழுகையை தொழுவித்து விட்டு மக்களை நோக்கி இன்ன இன்ன ஆட்கள் எல்லாம் சுபஹுக்கு வந்திருக்கிறார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் பேர் சொல்லி கேட்கிறார்கள். அவர்கள் வரவில்லை என்ற தகவலை சொல்லப்பட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஸ்கலஸ் ஸலா அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷா வல் ஃபஜ்ர். நிச்சயமாக முனாஃபிக்குகளுக்கு, நய வஞ்சகர்களுக்கு பாரமான தொழுகை என்று சொன்னால் இஷா தொழுகையும் சுபஹு தொழுகையும் தான் என்று கூறினார்கள். கூறிவிட்டு சொன்னார்கள், வலவு யஅலமூன மா ஃபீஹிமா, அந்த ரெண்டு தொழுகைகளிலும் உள்ள சிறப்புகளை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் லஅதௌஹுமா வலவு ஹப்வா, தவழ்ந்து தவழ்ந்தேனும் அந்த தொழுகைகளில் வந்து அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹமது என்ற கிரந்தத்திலே பதிவாகியிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள் என்ற அந்தஸ்திலே இருந்து இறக்கி முனாபிக்குகள் என்று நம்மளை தரத்தில் குறைத்து விடுகிற மிக மோசமான ஒரு செயற்பாடாக ஜமாத்து தொழுகைகளில் கலந்து கொள்ளாத அந்த செயற்பாடு காணப்படுகிறது. எனவே இந்த நிலையிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொழுகைகளை ஜமாத்தோடு பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இஷா தொழுகையையும் சுபஹு தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் செயற்படுவதற்கு அனைவர்களும் முயற்சிப்போமாக. அக்குலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாயீன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜமாத் தொழுகை விஷயத்திலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன்மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வயோதிப காலங்களிலே, அவர்களுடைய கடைசி காலங்களிலே நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொண்டார்கள். அடிக்கடி மயங்கி விழுகிற அளவுக்கு அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பங்களிலும் கூட வீட்டிலே தொழாமல் இரண்டு சஹாபாக்களினுடைய தோல் தாங்கள் உதவியோடு கால் பாதங்கள் பூமியிலே இழுபடுகிற அமைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர தொழுகைகளுக்கு வந்து கலந்து கொண்டார்கள், ஜமாத்து தொழுகையில் கலந்து கொண்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு எப்படி இந்த தொழுகைகளில் பங்கு பற்றாமல், ஜமாத்து தொழுகைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமா, அருமை சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கைகள் இந்த ஜமாத்து தொழுகை விடயத்திலே மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கின்றது. ஜாபிர் பின் அப்துல்லா என்கிற நபித்தோழர் சொல்லுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே பனு சலமா என்று சொல்கிற ஒரு கோத்திரத்தார்கள், அன்சாரிய சஹாபாக்களிலே உள்ள ஒரு கோத்திரத்தினர், இந்த சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே போய் குடியிருப்பதற்கு யோசிக்கின்றார்கள். இந்த செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு கேள்விப்படுகின்றது. உடனே அருமை சஹாபாக்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹு பலகனி அன்னக்கும் துரீதுன் அன் தன்தகிலு குர்பல் மஸ்ஜிதி, நீங்கள் பள்ளிக்கு பக்கத்திலே குடிவரப் போகிறீர்கள் என்று எனக்கு தகவல் கிடைத்தது, இது சம்பந்தமாக என்ன சொல்கிறீர்கள் என்று அருமை சஹாபாக்களை பார்த்து அந்த பனு சலமா என்கிற கோத்திரத்தாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அந்த சஹாபாக்களும், ஆம் யா ரசூலுல்லாஹ், நாங்களும் தூர இடங்களிலே இருந்து மிக நீண்ட இடங்களிலே இருந்து நடந்து வருகிறோம், சிரமமாக இருக்கிறது, எனவே பள்ளிக்கு பக்கத்திலே வந்து குடிபெயர்ந்து விட்டால் தொழுகைகளில் கலந்து கொள்ள இலகுவாக இருக்கும் என்பதனால் பக்கத்திலே வரப்பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் சொல்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பனி ஸலமா தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய வீடுகள் இருக்கிற இடத்திலேயே இருக்கட்டும், தூர இடத்திலே இருந்து நடந்து வரக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த இடத்திலே இருந்து அப்படியே வருவதை வளமையாக்கி கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளை பள்ளிக்கு பக்கத்திலே கொண்டு வராதீர்கள். என்ன காரணம் தெரியுமா? துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய ஒவ்வொரு கால் எட்டுக்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றன, தூர இடத்திலே இருந்து பள்ளியை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுகின்றன, தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும் என்று அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுகளுக்காகவும் பள்ளியை நோக்கி ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற நீயத்தோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை, எனவே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம் பெற்றிருக்கிறது. அதே போன்று உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற மற்றொரு செய்தி, அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நபித்தோழர் அவரை விட மதினாவிலே தூரத்திலே இருந்து பள்ளிக்கு வரக்கூடிய ஒருவரை நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் நீண்ட தூரத்திலே இருந்து ஒவ்வொரு ஜமாத் தொழுகையிலும் வந்து கலந்து கொள்வார்கள், ஒரு தொழுகை கூட அவர்களுக்கு தவறி போகாது. அப்படிப்பட்ட ஒருவரிடத்திலே சொல்லப்பட்டது, நீங்கள் நீண்ட தூரத்திலே இருந்து இருளிலும் அதே போன்று சுடு மணலிலும் மிகப்பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறீர்களே, எனவே உங்களுக்கு ஒரு கழுதையை வாங்கி கொண்டால் இரவு நேரங்களிலும் சுடு மணலிலும் பாதுகாப்பாக இலகுவாக பள்ளிக்கு வரக்கூடியதாக இருக்குமே என்று அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்ட போது அந்த நபித்தோழருடைய கருத்து என்னவாக இருந்தது என்றால், மா யசுகுனி அன்ன மன்சிரி இலா ஜம்பில் மஸ்ஜிதி, என்னுடைய வீடு இந்த பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் இருப்பது கூட எனக்கு விருப்பமில்லை, இன்னி உரிது அன் யுக்தபலி வம்சாய இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு வருகிற போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுகளுக்காக எனக்கு நன்மை எழுதப்பட வேண்டும் என்பதையும், ஒரு பள்ளியிலிருந்து தொழுகை முடிந்து வீட்டுக்கு எடுத்து வைக்கிற மற்ற எட்டுகளுக்காகவும் எனக்கு நன்மை எழுதப்பட வேண்டும், அதுக்காகத்தான் வாகனம் வாங்காமல் சுடு மணலிலும் இருள் சூழ்ந்த இரவுகளிலும் தொழுகைகளுக்காக நீண்ட தூரத்திலிருந்து பக்து தவறாமல் வந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நபித்தோழர் சொல்லுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ரெண்டையும் சேர்த்து போகிற போதும் வருகிற போதும் நடந்து வருவதன் மூலமாக இந்த ரெண்டுக்குமாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை ஒன்று சேர்த்து தருவானாக என்ற ஒரு பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம் பெற்றிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு இருள் சூழ்ந்த அந்த மிகவும் நெருக்கடியான அந்த பாதைகளும் இல்லை, அதே போன்று கடுமையான வெயில் கொண்ட அல்லது சுடு மணல் மிக்க அந்த பாலைவன பாதைகளும் நமக்கு கிடையாது. பாதுகாப்பான பாதைகள், வெளிச்சமான இரவுகள், மிக வேகமாக பள்ளியை நோக்கி வரக்கூடிய வாகன வசதிகள், மழை காலங்களிலும் நனையாமல் வருவதற்கான ஏற்பாடுகள் என்று மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளோடு அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். அப்படி இருந்தும் ஏன் சகோதரர்களே பள்ளி வாசல்களுக்கு பக்கத்திலே இருந்து கூட நாம் சில சந்தர்ப்பங்களில் தொழுகைகளை ஜமாத்தோடு தொழாமல் தனித்து தொழுகிற துர்பாக்கிய நிலைமை நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது. குறிப்பாக தொழுகைகளை அதனுடைய முதல் ரக்காத்து அல்லது இரண்டு ரக்காத்து முடிந்ததற்கு பிறகு வந்து சேர்கிற ஒரு சிலரையும் நாம் பள்ளிகளுக்கு பக்கத்திலே இருந்து செயற்படுகிற அமைப்பில் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நிலைமைகள் மாற்றம் பெற வேண்டும். நாம் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்வதற்காக இந்த உபதேசங்களை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதான் சொல்வதிலும் முதல் சஃபிலே நிற்பதிலும் அதே போன்று ஆரம்ப நேரத்திலே வந்து தொழுகையில் கலந்து கொள்வதிலும் உள்ள சிறப்புகளை மக்கள் அறிவார்களாக இருந்தால் சீட்டு குலுக்கி போட்டேனும் அந்த விடயங்களிலே முண்டி அடித்துக் கொண்டு செயற்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மேலும் ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த ஜமாத்து தொழுகையுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு நன்மையை பெற்றுத்தருகிறது என்று சொல்கிறார் செய்தி சஹீஹுல் புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று வீடுகளிலே சந்தைகளிலே அல்லது கடை தொகுதிகளிலே ஜமாத்தாக தொழுவதை விட பள்ளிக்கு வந்து ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் வீட்டிலே உது செய்து கொண்டு பூரணமாக உது செய்து கொண்டு பள்ளிக்கு தொழுகைக்காக செல்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்கிற ஒரே நீயத்தோடு நாங்கள் வருவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த கூலி எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு மற்ற தொழுகைகளுக்காக காத்து கொண்டு பள்ளியிலே இருப்பதிருக்கிறதே, அதனுடைய சிறப்பு என்னவென்றால் அவர் தொழுகையிலே இருப்பவர் போன்று என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அவர் பள்ளியிலே தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் அவருக்காக மலக்குகள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, யா அல்லாஹ் அவருக்காக வேண்டி நீ அருள் செய்வாயாக, அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்காக ரஹ்மத் செய்வாயாக என்று மலக்குகள் பிரார்த்திக்கின்றார்கள். அவர் தொழுகையை எதிர்பார்த்தவராக இருக்கும் காலமெல்லாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, தூர இடங்களிலே இருந்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, குறிப்பாக நடந்து வருகிறவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிலே கூலியால் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தூர இடங்களிலே இருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவர்கள். அதே போன்று அடுத்த ஒரு அந்தஸ்து யாருக்கு என்று சொன்னால், ஒரு தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்காக பள்ளியிலே வந்து எதிர்பார்த்திருக்க கூடியவர்களுக்கு கூலி கூடுதலாக கிடைக்கிறது. எவரை விட என்றால், இமாமோடு தொழுவதற்கு காத்து கொண்டிருக்க முடியாமல் தனிமையிலே போய் தொழுதுவிட்டு தூங்குவாரே, அவரை விட ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை கூட தியாகம் செய்துவிட்டு பள்ளியிலே காத்திருக்கிற மனிதனுக்கு கூடுதலான நன்மை கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று யாரு இஷாவையும் சுபஹையும் ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் அந்த இரவெல்லாம் நின்று வணங்கியவரை போல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று சகோதரர்களே, 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலிலிருந்து நிழல் வழங்குகிறார். அதிலே ஒரு சாரார் யார் என்று சொன்னால், எவர்களுடைய உள்ளம் பள்ளியோடு எந்த நேரமும் பின்னி புனைந்திருக்கிறதோ அவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. நாம் இருக்கிற காலம் மிகப்பெரிய ஆபத்துக்களையும் மிகப்பெரிய சோதனைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்கின்ற காலமாக இருப்பதனால் இந்த நெருக்கடிகளுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டுமாக இருந்தால் இந்த தொழுகையின் மூலமாக இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக மட்டும்தான் நாம் தீர்வை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்காக வேண்டி நாம் பள்ளிகளோடு தொடர்பாக இருந்து தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருகிற அந்த சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் பெற்று அவனுக்கு விருப்பமான நல்ல அடியார்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அக்குலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.